கிரேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன: மகிழ்வின் மந்திரம், திருத்தந்தையின் புதன் மறை கல்வி உரை, திருத்தந்தையர் வரலாறு மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், குடும்ப அன்பின் ஆன்மீகம்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அன்பின் மகிழ்வு திருத்தூது அறிவுரை மடலில் திருமண உறவிலும் குடும்ப வாழ்விலும் நிலவும் ஆன்மீகத்தின் ஒரு சில பரிமாணங்களை விவரித்துள்ள 9 பிரிவின், அதாவது இறுதி பிரிவின் கீழ் தெய்வீகமான கூட்டுறவின் ஆன்மீகம் என்ற உபத்தலைப்பில் 314 மற்றும் 315 பத்திகளில் கூறியுள்ளதன் தொகுப்பு இதோ.
தன் அருளில் வாழ்பவர்களின் இதயங்களில் கடவுள் எவ்வாறு வாழ்கின்றார் என்பதை நாம் எப்போதும் பேசி வந்துள்ளோம். திருமண கூட்டுறவு எனும் ஆலயத்தில் தூய மூவரு கடவுள் குடிகொண்டிருக்கின்றார் என்பதையும் இன்று நாம் இணைத்துக் கொள்ளலாம். கடவுள் தம் மக்களின் புகழ் உரைகளில் குடியிருப்பது போல் அவருக்கு மகிமை தரும் திருமண அன்பிலும் அவர் ஆழமாக வாழ்கின்றார்.
தங்களின் அன்றாட பிரச்சினைகள், போராட்டங்கள், மகிழ்ச்சிகள் மற்றும் நம்பிக்கைகள் இடையிலும் உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்கும் குடும்பங்களில் இறைவன் குடிகொள்வது உள்ளது. ஒரு குடும்பத்தில் வாழ்வது என்பது போலியாக வாழ்வதையோ பொய் சொல்வதையோ கடினமாக்குகின்றது. குடும்பங்களில் நாம் ஒரு முகமூடிக்குள் ஒளிந்து கொள்ள முடியாது. நம் நம்பகத்தன்மை அன்பால் தூண்டப்பட்டதாக இருக்கும்போது இறைவன் அங்கு தனது மகிழ்ச்சி மற்றும் அமைதியில் ஆட்சி செய்கின்றார். குடும்ப அன்பின் ஆன்மீகம் என்பது ஆயிரக்கணக்கான சிறிய ஆனால் உண்மையான செயல்பாடுகளை உள்ளடக்கியது. கூட்டுறவை ஆழமாக்கும் பல்வேறு விதமான கொடைகள் மற்றும் சந்திப்புகளில் கடவுள் தன்னுடைய குடியிருப்பை கொண்டுள்ளார். இந்த ஒருவர் ஒருவர் மீதான அக்கறை மனிதத்தையும் தெய்வீகத்தையும் ஒன்றிணைத்துக் கொண்டு வருகின்றது. ஏனெனில் இது இறையன்பால் நிரம்பியுள்ளது. இறுதியில் திருமண ஆன்மீகம் என்பது தெய்வீக அன்பு குடிகொள்ளும் ஒரு ஒப்பந்த பிணைப்பின் ஆன்மீகமாகும்.
திருத்தந்தையின் புதன் மறை கல்வி உரை: நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போம்.
அன்பு இதயங்களே, திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமடலில் பதிவு செய்துள்ள ஆழமான இறையியல் மற்றும் மேய்ப்பு பணி கருத்துக்கள் பற்றிய தன் சிந்தனைகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 14 தன் புதன் மறைக்கல்வி உரைகளில் வழங்கி வந்தார். நன்மை செய்வதில் மனந்தளராதிருப்போமாக என்று புனித பவுல் கலாத்தியரிடம் கேட்டுக்கொண்டதை மையப்படுத்தி நவம்பர் 10 இப்புதனன்று மறைக்கல்வி உரையை வழங்கி அம்மடல் பற்றிய மறைக்கல்வி உரை தொடரை நிறைவு செய்துள்ளார். காலநிலையும் இதமாக இருக்க இப்புதன் காலையில் வத்திக்கானின் திருத்தந்தை புனித 6 பவுல் அரங்கத்தில் அமர்ந்திருந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மற்றும் பலருக்கு ஐரோப்பிய மொழிகளிலும் அராபியத்திலும் புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமடலின் 6 பிரிவிலிருந்து 3 இறை வசனங்கள் முதலில் வாசிக்கப்பட்டன. அதற்கு பின் திருத்தந்தை தன் மறைக்கல்வி உரையை துவக்கினார்.
Siamo giunti alla conclusione delle catechesi sulla lettera ai Galati. Su quanti altri contenuti presenti in questo scritto di San Paolo si sarebbe potuto riflettere. La parola di Dio è una sorgente inesauribile. E l'Apostolo in questa lettera ci ha parlato come...
அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கெளிய திருமடல் பற்றிய நம் மறைக்கல்வி உரையை இன்று நிறைவு செய்கின்றோம். இறை வார்த்தை அள்ள அள்ள குறையாத ஊற்று. புனித பவுல் இந்த மடலில் இயேசு கிறிஸ்துவின் வற்றாத வளங்களை திருத்தூதராக, இறையியலாளராக, மெய்ப்பராக என பல்வேறு முறைகளில் பேசியிருக்கின்றார். அவர் உயிர்த்த ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் சந்தித்தது, சிலுவையில் கிறிஸ்து கொணர்ந்த வெற்றியால் பாவம் மற்றும் மரணத்திலிருந்து நமக்கு கிடைத்த விடுதலை மற்றும் நம் திருமுழுக்கில் தூய ஆவியாரால் நம்மீது பொழியப்பட்ட புதிய வாழ்வை துணிச்சலோடு அறிவிக்க அவரை இட்டுச் சென்றது. பிறரன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. அது கிறிஸ்துவ அன்பின் வழியை ஆர்வத்தோடு மேற்கொள்ளவும் தூய் ஆவியாரின் கனிகளை பேணி வளர்த்துக் கொள்ளவும் நம்மை இட்டுச் செல்ல வேண்டும் என்று புனித பவுல் வலியுறுத்தி கூறுகின்றார். இதில் நம் குறைகள் அல்லது நம்மில் வெளிப்படையான முன்னேற்றம் இல்லாதபோது ஒருபோதும் நாம் மனம் தளரக்கூடாது. வாழ்க்கையில் மனம் சோர்வுற்று உணரும்போதும், அதில் எதிர்கொள்ளும் புயல்கள் நம்மை மூழ்கடிப்பதாய் அச்சுறுத்தப்படும் போதும் கிறிஸ்து நமக்கு தேவைப்படுகின்றார். அந்நேரங்களில் கிறிஸ்துவின் பிரமாணிக்கமுள்ள உடனிருப்பிலும் அவரது ஆவியாரின் வாழ்வளிக்கும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து நாம் அவரை நம் இதயங்களில் தட்டி எழுப்ப வேண்டும். இவ்வாறு புயல் நடுவே படகில் உறங்கும் கிறிஸ்துவின் திருவுருவம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது என்று புனித அகஸ்தீன் சொல்லியுள்ளார். நற்செய்தியால் அறிவிக்கப்படும் புதியன, மகிழ்ச்சி மற்றும் புதிய வாழ்வின் சுதந்திரத்தில் புனித பவுலோடு சேர்ந்து தொடர்ந்து அகமகிழ்வோம்.
Ci farà bene pregarla spesso. Vieni Spirito Santo. E ci con la presenza dello Spirito noi salvaguardiamo la libertà. Saremo liberi, cristiani liberi, non attaccati.
சோதனைகள் நம்மை பின்வாங்கச் செய்யும். அந்நேரங்களில் நாம் மனம் தளராமல் தூய ஆவியாரின் உதவியை நாடுவோம் என்று கேட்டுக்கொண்டு இப்புதன் மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். பின்னர் நவம்பர் 11 இவ்வியாழனன்று சுதந்திர நாளை கொண்டாடும் போலந்து நாட்டு மக்களுக்கு நல்வாழ்த்து கூறிய திருத்தந்தை, இந்த நாள் கடவுள் மீதும் தாய்நாட்டின் மீதும் உடன் சகோதரர் சகோதரிகள் மீதும் அன்பை வளர்க்க தூண்ட வேண்டும் என திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் அவர்கள் கூறியிருப்பதை நினைவுபடுத்தினார். மேலும் இந்த நவம்பர் மாதத்தில் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தை பெறுமாறு ஜெயிப்போம் என்று கேட்டுக்கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக்க ஆசீரையும் அளித்தார்.
Dominus vobiscum
et cum spiritu tuo.
Sit nomen Domini benedictum.
Ex hoc nunc et usque in saeculum.
Aiuterium nostrum in nomine Domini.
Qui fecit caelum et terram.
Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus. Amen.
Amen.
திருத்தந்தையர் வரலாறு. திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கல்.
ரோமை ராஜபூபனே நமோ நமோ. ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா.
1999 ஆகஸ்ட் மாதம் 13 அதாவது திருத்தந்தை இரண்டாம் உருபான் இறந்த 15 பின் தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கல். திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கலின் இயற்பெயர் ரனியேரோ. இத்தாலியின் மத்திய பகுதியில் பிறந்த இவர் இளம் வயதிலேயே குளூனி துறவு சபையில் இணைந்து துறவியானார். இவரின் 20 வயதில் துறவு மடம் தொடர்புடைய பணிக்காக ரோமுக்கு அனுப்பப்பட்டார். இவரின் பக்தியாலும் அறிவாலும் கவரப்பட்ட திருத்தந்தை 7 கிரகரி அவர்கள் இத்துறவியை திருத்தந்தையர் இல்லத்திலேயே இருக்குமாறு பணித்தார். சிறிது காலத்தில் இவரை புனித கிளமண்ட் கோவிலின் தலைமை அருள்பணியாளராகவும் உயர்த்தினார். திருத்தந்தை இரண்டாம் உர்பான் இறந்தபோது இதே கோவிலில்தான் கர்தினால்கள் அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க கூடினர். அவர்கள் வாக்களித்ததும் துறவி ரனியேரோவுக்குத்தான்.
ஆனால் துறவி ரனியேரோ இப்பதவியை ஏற்க மறுத்தார். எல்லாம் துறந்த ஒரு துறவியான எனக்கு நிர்வாகத்தை பற்றி எதுவும் தெரியாது என்பதுதான் இவரின் பலமான வாதமாக இருந்தது. ஆனால் கர்தினால்கள் எதையும் செய்யமுடிப்பதாக இல்லை. ஆகஸ்ட் 13 தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 14 திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். துறவி ரனியேரோ தனக்கென தேர்ந்தெடுத்துக் கொண்ட பெயர்தான் இரண்டாம் பாஸ்கல் என்பது. திருத்தந்தை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டினாலும் ஏற்றுக்கொண்டபின் தன் கடமைகளில் தெளிவாக உறுதியாக இருந்தார்.
இவர் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அக்காலத்தில் திரு அவைக்கு மிகவும் பெரிய தலைவலியாக இருந்த பிரச்சனை என்னவெனில், ஆயர் மற்றும் துறவுமட அதிபர் நியமனங்களில் அரசியல் ஆட்சியாளர்களின் தலையீடு. ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் ஆட்சியாளர்கள் தங்களுக்கு விரும்பியவர்களை ஆயர்களாகவும் துறவுமட அதிபர்களாகவும் நியமித்தனர். நம் திருத்தந்தைக்கு பிரச்சனையாக இருந்த இன்னுமொரு விடயம் எதிர் திருத்தந்தையர்கள். ஆம், இவர் காலத்தில் 3 கிளமண்ட், தியோதோரிக், அலெரிக், 4 சில்வஸ்டர் என 4 பேர் தங்களை திருத்தந்தையர்கள் என அறிவித்து பிரச்சினை கொடுத்துக் கொண்டிருந்தனர். இதையும் திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கல் சமாளிக்க வேண்டியிருந்தது.
நியமனங்களில் ஆட்சியாளர்களின் தலையீட்டை தடை செய்வதாக 1102 ரோமில் கூடிய ஆயர் மன்றத்தில் மீண்டும் அறிவித்தார் திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கல். ஆனால் யாரும் செவிசாய்ப்பதாக தெரியவில்லை. அதேவேளை நான்காம் ஹென்றியின் இரண்டாம் மகன் ஐந்தாம் ஹென்றி பேரரசரானார். பேரரசரான ஐந்தாம் ஹென்றி தன் தந்தையைப் போலவே தானே தலத்திரு அவைக்கு தலைவர்களை நியமிப்பேன் என்பதில் பிடிவாதமாக இருந்தார். அதேவேளை தன்னை திருத்தந்தை பேரரசராக முடிசூட்ட வேண்டும் எனவும் விரும்பினார்.
இங்குதான் இரண்டு பக்கமும் இழுவறியானது. 1111 பிப்ரவரி 9 சூத்ரி என்னுமிடத்தில் இரு தரப்பினரிடையேயும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஈ ஒப்பந்தத்தின்படி பேரரசர் ஐந்தாம் ஹென்றி திரு அவை நியமனத்தில் தலையிடுவதை விட்டுக் கொடுக்க வேண்டும். அதற்கு கைமாறாக ஜெர்மன் தல திரு அவை பேரரசரிடமிருந்து பெற்ற உடைமைகளையும் சலுகைகளையும் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஒப்பந்தம் இரு தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 12 பேரரசரின் முடிசூட்டு விழா புனித பேதுரு பெருங்கோவிலில் ஏற்பாடானது. முடிசூட்டு விழாவின் போது அனைவர் முன்னிலையிலும் இவ்வொப்பந்த விதிகள் வாசிக்கப்பட்டன. ஆனால் அங்கு கூடியிருந்த மக்களிடையே ஒரே எதிர்ப்பு. ஏனெனில் மன்னரிடமிருந்து பெற்றவைகளை விட்டுக் கொடுக்க வேண்டுமென்றால் பல அருள்பணியாளர்கள் இறந்துண்ணும் நிலைக்கு தள்ளப்படுவர். கூச்சலும் குழப்பமும் அதிகரிக்க முடிசூட்டு விழா சடங்கு நிறுத்தப்பட்டு 3 ரோம் நகரில் போராட்டங்கள் இடம்பெற்றன.
ஏற்கனவே தான் ஏற்றுக்கொண்ட விதிகளை தூக்கி எறிந்தார் பேரரசர். அதோடு விடவில்லை, திருத்தந்தையையும் அங்கிருந்த கருதினால்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தார். 2 கடுங்காவலில் வைத்து புது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு திருத்தந்தையை கொடுமைப்படுத்தினார். பேரரசரே ஆயர்களை நியமிக்கலாம் என திருத்தந்தையும் கையெழுத்திட மறுநாளே பேரரசராக திருத்தந்தையின் கைகளால் முடிசூட்டிக் கொண்டார் பேரரசர் ஐந்தாம் ஹென்றி. பேரரசரின் அநியாய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டதால் பல திரு அவை தலைவர்கள் திருத்தந்தை மீது கோபம் கொண்டனர். திருத்தந்தையும் தான் பலவீனமானவனே என வெளிப்படையாக அறிவித்து பதவி விலகவும் முன்வந்தார். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.
இத்தோடு அவர் துயரம் முடிவடையவில்லை. 1116 ரோம் நகரில் புரட்சி ஏற்பட்டபோது பெனவெந்தோ நகருக்கு இவர் தப்பியோட வேண்டியதாகியது. அதற்கு அடுத்த ஆண்டு பேரரசர் ஐந்தாம் ஹென்றி ரோம் நகரில் வந்து சில மாதங்கள் தங்கியபோது திருத்தந்தை வெளியேற வேண்டியதாகியது. பின்னர் 1118 ஜனவரி மாத துவக்கத்தில் ரோம் நகர் திரும்பிய திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கல் அவர்கள் சில நாட்களிலேயே, அதாவது ஜனவரி 21 காஸ்தல் சன் ஆஞ்சலோ மாளிகையில் காலமானார். புனித பேதுரு பெருங்கோவில் பேரரசரின் படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததால் இவர் உடல் ஜான் லேத்ரன் பெருங்கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டது.
நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதம் பாடாத நாவும் உன்னை பாடவே, தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதம் பாடாத நாவும் உன்னை பாடவே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே.
திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கல் பற்றி திருத்தந்தையர் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியில் உங்களுக்கு இன்று வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
இலங்கை நீர்கொழும்புவில் இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதியாக விளங்கும் முத்துராஜவேல சதுப்பு நிலத்தில் அந்நாட்டு அரசு மின்சக்தி நிலையம் ஒன்றை அமைக்க திட்டமிட்டு வருவதை எதிர்த்து கொழும்பு பேராயர் கர்தினால் மால்கம் ரஞ்சித் அவர்கள் இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். நீர் மற்றும் நில வளங்கள் கொண்டதாகவும் பல்லுயிர்களின் சரணாலயமாகவும் விளங்கும் முத்துராஜவேல பகுதி அரசின் இந்த திட்டத்தால் பெருமளவு பாதிக்கப்படும் என்றும், அந்த பகுதியில் நிறுவப்பட்டுள்ள பல்வேறு மத வழிபாட்டு தலங்களுக்கு ஆபத்து உருவாகும் என்றும் கர்தினால் ரஞ்சித் அவர்கள் தன் விண்ணப்பத்தில் கூறியுள்ளார். முத்துராஜவேல பகுதியில் அரசு திட்டமிட்டு வரும் மின்சக்தி நிலையத்தால் வரக்கூடிய ஆபத்துக்கள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கத்தோடு நவம்பர் 7 இஞாயிறன்று கொழும்பு உயர் மறைமாவட்டத்தின் அனைத்து ஆலயங்களிலும் பல்வேறு விவரங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. இதையடுத்து நவம்பர் 9 செவ்வாயன்று நீர்கொழும்புவில் நூற்றுக்கணக்கான அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் மீனவ தொழிலாளர்கள் ஆகியோர் இணைந்து அரசின் இந்த திட்டத்தை எதிர்த்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர் என்று யூகா செய்தி கூறுகின்றது.
பெலாரூஸ் நாட்டிலிருந்து போலந்து நாட்டிற்குள் தஞ்சம் புகுந்துள்ள புலம்பெயர்ந்தோருக்கு உதவி செய்யும் வண்ணம் போலந்து நாட்டின் அனைத்து ஆலயங்களிலும் நவம்பர் 21 ஞாயிறன்று நிதி திரட்டப்படும் என்று அந்நாட்டு ஆயர்கள் அறிவித்துள்ளனர். புலம்பெயர்ந்தோரின் வருகையால் போலந்து மற்றும் பெலாரூஸ் நாடுகளின் அரசுகளுக்கிடையே இறுக்கமான சூழல் உருவாகியிருந்தாலும் தஞ்சம் புகுந்துள்ள புலம்பெயர்ந்தோரை வரவேற்பது ஒவ்வொரு கிறிஸ்தவரின் கடமை என்பதை போலந்து ஆயர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளனர். 2020 ஆகஸ்ட் மாதம் பெலாரூஸ் நாட்டில் அரசுத் தலைவர் அலெக்சாண்டர் லூகாஷென்கோ அவர்கள் குடியரசு விதிகளை மீறி 6வது முறையாக தான் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டதை ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல நாடுகள் கண்டனம் செய்ததைத் தொடர்ந்து லூகாஷென்கோ அவர்கள் புலம்பெயர்வு பிரச்சினையை துவக்கியுள்ளார் என்று சொல்லப்படுகின்றது.
ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் அக்டோபர் 31 முதல் நவம்பர் 12 முடிய நடைபெற்று வரும் காலநிலை மாற்ற உச்சி மாநாடு COP 26 இரண்டாவது வாரமாக நடைபெற்று வருவதையொட்டி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆயர்கள் இம்மாநாட்டின் பிரதிநிதிகளுக்கு மேலும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். நடைபெற்று வரும் COP 26 உச்சி மாநாடு கத்தோலிக்க திரு அவைக்கு மிக முக்கியமான ஒரு மாநாடு என்பதை வலியுறுத்தி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆயர் பேரவையின் சுற்றுச்சூழல் பணிக்குழுவின் தலைவர் ஆயர் ஜான் ஆர்னால்ட் அவர்களும் பன்னாட்டு உறவுகள் பணிக்குழுவின் தலைவர் ஆயர் டெக்லான் லாங் அவர்களும் இணைந்து இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். உலகெங்கிலும் இருந்து இந்த மாநாட்டை அடைந்துள்ள மக்களின் குரல்களுக்கு பிரதிநிதிகள் செவிமடுக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்களும் இந்த முடிவுகளிலிருந்து விலக்கி வைக்கப்படக்கூடாது என்றும் சுற்றுச்சூழல் நெருக்கடி எப்போதும் ஒரு மனித முகத்தை கொண்டது என்றும் ஆயர்கள் தங்கள் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளனர். வறியோரின் குரல்களுக்கு செவிமடுக்கும் வேளையில் குரல் எழுப்ப இயலாத பல்லுயிர்களின் குரல்களுக்கும் செவிமடுக்கிறோம் என்பதை COP 26 பிரதிநிதிகள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆயர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர்.
லிட்டில் அமல் என்ற பெயருடன் உருவாக்கப்பட்டுள்ள 3.5 மீட்டர் உயர பொம்மை ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் COP 26 உச்சி மாநாட்டு வளாகத்தில் நவம்பர் 9 முதல் 11 முடிய தன் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றது என்று ICN கத்தோலிக்க செய்தி கூறுகின்றது. சிரியா நாட்டைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த சிறுமியாக உருவாக்கப்பட்டுள்ள லிட்டில் அமல் என்ற பொம்மை 4 முன்பு சிரியாவிலிருந்து புறப்பட்டு ஐரோப்பாவின் பல நாடுகளில் 8000 பயணத்தை மேற்கொண்டு வருகின்றது. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவற்றில் உருவாகும் நெருக்கடிகள் குடிபெயர்ந்தோரையும் புலம்பெயர்ந்தோரையும் பெருமளவு பாதிக்கின்றன என்ற கருத்தை வலியுறுத்த லிட்டில் அமல் பொம்மை COP 26 வளாகத்தில் நவம்பர் 9 இச்செவ்வாய் முதல் தன் பயணத்தை துவங்கியது. நவம்பர் 10 இப்புதனன்று லிட்டில் அமல் பொம்மை கிளாஸ்கோ நகரில் நூற்றுக்கணக்கான பள்ளி குழந்தைகளுடன் இணைந்து COP 26 நடைபெறும் வளாகத்தைச் சுற்றி ஊர்வலம் ஒன்றை மேற்கொண்டது.
உலகளாவிய காரிதாஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டதன் 70வது நிறைவை கொண்டாடும் விதமாக நாடுகளில் ஒருங்கிணைந்த மனித முன்னேற்றத்தை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் அந்த நிறுவனம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள லௌதாத்தோ சி திருமடலின் உணர்வில் இணையவழி கருத்தரங்குகளை நடத்தி வருகின்றது. கடந்த மாதத்தில் வட அமெரிக்கா, ஐரோப்பா ஆகிய இரு கண்டங்களை மையப்படுத்தி கருத்தரங்குகளை நடத்தியுள்ள காரிதாஸ் நிறுவனம் நவம்பர் 9 செவ்வாயன்று ஓசியானியாவில் ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தை ஊக்குவிப்பது குறித்த கருத்தரங்கு ஒன்றை நடத்தியது. இக்கருத்தரங்கில் உரையாற்றிய ஓசியானியா காரிதாஸ் அமைப்பின் தலைவரும் டோங்கா மற்றும் நியூ மறைமாவட்ட ஆயருமான கர்தினால் சுவான் பத்திதா பைனி மாஃபி அவர்கள் ஓசியானியா கண்டத்திலுள்ள இடங்களின் அழகை எடுத்துக் கூறியதோடு ஆபத்தை எதிர்கொள்ளும் அந்த இடங்களின் பாதுகாப்பு குறித்து தான் கவலை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.